நமஸ்காரம். வேதங்களை பற்றியும் அதனுடைய அங்கங்கள் உபாங்கங்கள் இவற்றை பற்றி கூறினேன். அதிலே ஆயுர்வேத சாஸ்திரத்தை பற்றி குறிப்பிட்டிருந்தேன். அதுதான் வைத்திய சாஸ்திரம். பிரம்மாவிடத்திலிருந்தே உருவாயினது. பிரஜாபதி பெற்றார், அதை இந்திரனுக்கு உபதேசித்தார், அவர் தன்வந்திரிக்கு உபதேசித்தார். இப்படியாக நம்மை நோக்கி இது வந்துள்ளது, இன்று வரை உள்ளது. சரகர், சுஷ்ருதர், மாதவர் என்னும் மூணு பேர் ஆயுர்வேத சாஸ்திரத்தில் முக்கியமானவர்கள். இந்த மூணு பேரை பற்றி ஒரு ஸ்லோகத்தில் சொல்லும்போது, நோய்க்கு நிதானத்தை ஒருத்தர் நன்கு ஆராய்ந்து அதை பற்றி புத்தகம் எழுதினார் அப்படின்னா, இன்னைக்கு டயக்னோசிஸ்ன்னு சொல்றோம், டயக்னைஸ் பண்ணணும் இல்லையா, அதை ஒருத்தர் நன்னா எழுதினார். அடுத்தவர் இன்ன நோய்க்கு என்ன மருந்து அப்படிங்கிறத பிரிஸ்கிரைப் பண்ணினார். இந்த நோய் சரியாகணும்னா இந்த மருந்தை சாப்பிடணும்னு. மூன்றாம் அவர் எப்படி அந்த மருந்தை கொடுக்க வேண்டும், அல்லது ஏதான ஆபரேஷன் சர்ஜரி ரணசிகிச்சை அதை எப்படி செய்ய வேண்டும், எப்படி ரிவ்யூ பண்ண வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் மூணாம் அவர் எழுதினார். அதை எப்படி பிரிச்சுன்னு இருக்கா பாருங்க. இன்னும் ஆயுர்வேதத்தில் எட்டு அத்தியாயங்கள், எட்டு காண்டங்கள் உள்ளன. இப்போ நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி, வாய்ப்பச் செயல்னு சொல்கிறோம். அப்போ நோயை தெரிந்து கொண்டு அந்த நோய்க்கு முதலை தெரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம். ஆயுர்வேதத்தின் பெருமையே அதில் தான் அடங்கியுள்ளது. அதே போல மருந்துகளை கலப்பதிலும் மூலிகைகளை தேர்ந்தெடுத்து அதிலிருந்து மருந்து எடுப்பதும் ஆயுர்வேதத்தில் முக்கியம். ஆயுர்வேதம்னு சொல்றமே ஏன் ஆரோக்கிய வேதம்னு சொல்லவில்லை? நமக்கு ஆயுள் முக்கியமா, ஆரோக்கியம் முக்கியமா? இப்ப கோவிலுக்கு அர்ச்சனைக்கு போகும்போது அர்ச்சக சுவாமி ஆயுர் ஆரோக்கிய ஐஸ்வர்ய சித்தியர்த்தம் அப்படின்னு சங்கல்பம் சொல்லுவார். ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், இது கிடைக்க வேண்டும் என்பதற்காக அர்ச்சனை நாமத்தை சொல்லுகிறோம் என்பார். அதில் பார்த்தீர்களானாலும் முதல்ல வருவது ஆயுள். அது குழந்தையா இருக்கட்டும், ஷட்டப்த பூர்த்திக்காரராக இருக்கட்டும், ஆயுஷ்ய ஹோமம் என்றுதான் பண்றோம். அதுவும் ஆயுள் நீடிப்பதற்காக. ரொம்ப வயசாயிடுத்து இல்லை ஏதோ மரண பயம் இருக்கிறது என்றால் மிருத்யுஞ்சய ஹோமம் என்ன பண்றோம், மிருத்யுவை ஜெயிப்பதற்காக. அப்ப வாழணும்னு தெரியறது, நீண்ட ஆயுள் தெரியறது, மிருத்யுவை ஜெயிக்கணும்னு தெரியறது. அப்ப ஆரோக்கியம் உண்மையில பார்த்தால் ஆயுர்வேதம் ஆயுளை நீடிக்கிறதா? ஆயுர்வேதத்தாலே நம்ம ஆயுளையே நீடிக்கக்கூடிய சக்தி அதற்கு உண்டா? கர்மத்தினால தானே ஆயுள் முடிவெடுக்கப்படுகிறது. பின்னையே ஆயுர்வேதம்னு சொல்றார்கள். ஆயுள் நாள் ஆரோக்கியத்தோடு இருந்தா தான் இருக்கிற ஆயுள் ஆயுள்னே அர்த்தமாகும். அப்படின்னா வாழ்க்கை வாழ்கிறோம்னு சொன்னால் வெறும வாழ்ந்து பிரயோஜனம் இல்லையே, அது ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும். அதனால்தான் ஆரோக்கியத்தை வளர்ப்பதற்காக இருக்கிற ஆயுர்வேதம் ஆயுளை நீடிக்கிறா போலேயே சொல்லப்படுகிறது. கொன்னு உயிருண்ணும் விஷாதி, பகை பசி தீயனவெல்லாம் நின்று உலகில் கடிவான் நேமிப்பிரான் தமறு போந்தார் என்று நம்மாழ்வாருடைய ஒரு பாடல். கொன்று உயிருண்ணும் விஷாதி, வியாதி என்றாலே கொன்று உயிரை உண்ணும், உயிரை போக்கிடும், கொன்னுடுங்கிறார். ஆனா வியாதிங்கிறது அது ஒரு வியாஜம், கர்மத்தின்படி ஆயுள் நினைக்கப்படுகிறது, நிர்ணயிக்கப்படுகிறது. அந்த ஆயுள் முடியும் போது ஏதோ ஒரு வியாதி வந்து தான் முடிக்க வேண்டும். அப்படியே நன்றாக இருந்தார், நன்றாகவே போயிட்டார் நம்ம கேள்விப்படலை. ஒரு மாரடைப்பு ஏற்பட்டது, நோய் வந்தது, ஏதோ ஒன்று சொல்லுவார்கள். அப்ப அதெல்லாமே அந்த நோய் வந்தது ஒரு வியாஜம், ஒரு சாக்கு. உண்மையில் ஆயுள் முடிவதற்காகத்தான் இது வருகிறது. அதனால் ஆரோக்கியத்தை சரிப்படுத்துறதுங்கிறதே ஆயுளை நீடிக்கிறதா தான் அர்த்தம். இப்ப இப்படி பார்ப்போமே, ஆயுள்ங்கிறது என்ன, ஆரோக்கியம்ங்கிறது என்ன? ஆயுள் நாள் ஒரு கிரிக்கெட் ஆடுறவர் முதல்ல ஃபீல்டில் நிற்கணுமே, கிரீஸில் இருக்கணும், அடுத்தது ரன் எடுக்கணும். ஆயுள்ங்கிறது கிரீஸில் இருக்கிற மாதிரி, ஸ்டே இன் யுவர் கிரீஸ் யூ வில் கெட் ரன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ கிரீஸில் இருந்தால் தான் ரன்னு கிடைக்கும், ஆயுளோடு இருந்தால் தான் ஆரோக்கியத்தோடு வாழ முடியும். ஆனால் ஒருத்தர் கிரீஸில் நின்றுட்டே இருக்கார், ரன்னே எடுக்கல, என்னால் 20 ஓவர் மேட்சை 5 டே மேட்ச் மாதிரி ஆடி இருந்தார்னால் அதுவும் தப்பு தானே. ஆனால் நீண்ட ஆயுள் இருந்துட்டு ஆரோக்கியம் இல்லைன்னால் அப்ப கிரீஸில் இருந்துட்டு ரன் இல்லாத மாதிரி. ஓஹோன்னு ரன் அடிச்சார், ரொம்ப ஃபாஸ்ட் 50 அடிச்சார், அப்படியே கொஞ்சம் நிதானப்பட்டு கிரீஸில் இருந்திருந்தார்னா செஞ்சுரி அடிச்சிருக்கலாம், ஆனால் பரபரப்பு கிரீஸை விட்டு போயிட்டார். அதை போல நல்ல ஆரோக்கியத்தோடு இருந்துட்டு ஆயுள் இல்லாமல் இருக்கலாம். இப்போ இந்த ரெண்டுத்துக்குள்ள கிரீஸில் இருக்கிறது முக்கியமா, ரன் எடுக்கிறது முக்கியமானால் ரெண்டு முக்கியம்தான். சுவர் எழுதுறது முக்கியமா, சித்திரம் எழுதுறது முக்கியமானால் சுவரும் முக்கியம், சித்திரம் முக்கியம்தான். அதை போல ஆயுளும் ஆரோக்கியமானால் ஆயுளோடு இருந்தால்தான் ஆரோக்கியத்தை அனுபவிக்க முடியும். ஆரோக்கியம் நன்றாக இருந்தால்தான் ஆயுளே இருக்கும். அதனால தான் இது ஒன்றுக்கொன்று அவ்வளவு தொடர்புடையவை. இந்த ரெண்டையும் பார்ப்பதுதான் வேதத்தின் உபாங்கமான ஆயுர்வேதம். வாதம் பித்தம் கபம் இந்த மூணையும் பிடித்து பார்த்து இது சமமாக இருந்தால் வியாதி இல்லைன்னு அர்த்தம். இதில் ஒன்று ஏற்ற ஒன்று இறக்கமாக இருந்தால் அதுதான் நோய். அப்போ ஆயுர்வேத மருந்தெல்லாம் அந்த ஏற்ற இறக்கத்தை சமன்படுத்துவது மட்டுமே குறிக்கோள். மற்றபடி வியாதிக்குன்னு ஒன்றும் மருந்து தேவையில்லை. இந்த மூணையும் சமமாக்கிட்டால் வியாதி சரியாக போயிடும். இதுதான் அந்த மருத்துவத்தினுடைய அடிப்படை. எப்படியும் பகவத் அனுகிரகத்தாலே ஆயுள் இருக்கிறது, ஆரோக்கியம் இருக்கிறது உண்மை. ஆனால் நாமும் அதை வீணாக கெடுத்து கொள்ளக்கூடாது. இருக்கும் நாள் வரைக்கும் ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும். ஆரோக்கியத்துக்காக அதிகப்படி ஓய்வு எடுக்க தேவையில்லை, தேவையான ஓய்வை கொடுக்காமல் இருக்கவும் கூடாது. ஆரோக்கியமும் சரி ஆயுளும் சரி அனைவருக்கும் பகவத் அனுகிரகத்தாலும் ஆயுர்வேதத்தின் உதவியாலும் ஏற்படட்டும்னு பிரார்த்திச்சுப்போம்.
இந்த எண்பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் எண்பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.